வணக்கம் டாக்டர் சிவகௌரி.
வணக்கம் பிரபா.
பெண்களுக்கு மாரடைப்பு வருவது ஆண்களுக்கு மாரடைப்பு வருவதை காட்டிலும் வித்தியாசமான அறிகுறிகளை காட்டும் என்று ஆய்வுகள் கூறியிருக்கின்றன. அது பற்றி சுருக்கமாக நேயர்களுக்கு முதலில் கூறுங்களேன்.
இது ஒரு நல்லொரு தலைப்பு. பொதுவாக இது மக்களுக்கு இது வித்தியாசம் தெரிவதில்லை. நார்மலாக சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், மாரடைப்பு வரும் பொழுது கார்டினல் சிம்டம்ஸ் என்று, அது இடது பக்கத்தில் நெஞ்சு வலி வந்து, அந்த வலி வந்து அவர்களுடைய கழுத்து மற்றும் அவர்களுடைய தோள்பட்டை அண்டு அவளுடைய கைகளுக்கு பரவி செல்லும். இதுதான் முக்கியமான அறிகுறியாக இருக்கிறது. இந்த அறிகுறி பெண்களுக்கு வந்தாலும், ஆனால் இதைவிட மிகவும் வித்தியாசமான, சில சமயங்களில் நாங்கள் அதை தெளிவில்லாத அறிகுறிகளாக இருப்பதனால் நாங்கள் மருத்துவர்கள் சில வேளைகளில் அதை மிஸ் பண்ணக்கூடும். எனவே இந்த வித்தியாசமான அறிகுறிகளை பற்றி இன்றைக்கு உரையாடுவதற்கு நீங்கள் நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீர்கள்.
நல்லது டாக்டர் சிவகௌரி. முக்கியமாக பெண்களுக்கு என்ன காரணிகள், அதாவது அவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்று சொல்லுங்களேன்.
முக்கியமான காரணங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது, அதை விட சில வேறுபாடான காரணங்கள் உண்டு. முதலாவதான காரணம் இரத்த அழுத்தம் உயர்வாக இருத்தல், ஹை பிளட் பிரஷர் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது, அவர்கள் புகைப்பிடித்தால் அதிக கொழுப்பு இருப்பது, ஹை கொலஸ்ட்ரால். அண்ட் அவர்களுடைய வயது ஏறிக்கொண்டு போகுதல், இன்க்ரீசிங் ஏஜ், அதுவும் ஒரு காரணம். மற்றது டயபெட்டிஸ், ஒபீசிட்டி, அவர்கள்
உடற்பருமனாக
இருக்கிறது. அவர்கள் ஒழுங்கான முறையில் எக்ஸசைஸ் செய்யாத, உடற்பயிற்சி செய்யாத தன்மை. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள், மன அழுத்தம். மற்றது அவர்களுடைய ஃபேமிலியில் யாருக்காவது ஹிஸ்ட்ரி இருந்தால் அதுவும் ஒரு முக்கியமான ஆபத்தான காரணம்தான். அவர்களுடைய அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அல்லது அவருடைய சகோதரங்களுக்கோ இருந்தால் அதுவும் ஒரு முக்கியமான காரணி. அதைவிட பெண்களுக்கு முக்கியமாக அவர்களுடைய மாதவிடாய் நின்ற பின்பு அந்த ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் முக்கியமாக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்து, உயர் இரத்த அழுத்தம் பெறாமல் அல்லது அதிகமான கொழுப்புத்தன்மையை உடம்பில் படிய விடாமல் பாதுகாத்து கொண்டிருந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் அவர்கள் மாதவிடாய் நின்ற பின்பு அது குறைவாக இருப்பதால், அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த ரிஸ்க் என்று சொல்லுவார்கள், மாரடைப்பு வருவதற்கான ரிஸ்க் மாதவிடாய்க்கு பின்னர் சரியான முறையில் அதிகமாக கூடிக்கொண்டு போகும்.
அடுத்ததாக நீங்கள் கூறும்போது இங்கே பெண்களுக்குரிய அந்த காரணிகளை கூறினீர்கள். அந்த காரணிகள் பொதுவாக பெண்களுக்கு எத்தனை வயதின் பிற்பாடு அதிகமாக காணப்படும்?
40 வயதுக்கு பின்னர் முக்கியமாக இந்த காரணங்கள் அவர்களுக்கு வரும்.
இதிலிருந்து இந்த ரிஸ்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆபத்தை குறைப்பதற்கு பெண்கள் குறிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள்?
ஓ, ரூல்ஸ் ஆஃப் லிவிங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதை நாங்கள் புகைப்பிடிப்பவர்கள் புகைப்பிடிக்காமல் இருக்க வேண்டும். முக்கியமாக அல்கோஹோல் ஒரு அளவான அளவில் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். அவளுடைய எடையை சரியான எடையாக வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக அவர்களுடைய இடுப்பு சுற்றளவு தான் இப்பொழுது நாங்கள் கருதுகிறோம். அவர்களுடைய எடையை விட அவர்களுடைய இடுப்பு சுற்றளவு 80 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்க வேண்டும்.
துடிகிடையால் என்று,
துடிகிடையால்
அப்படியாக இருக்க வேண்டும். அதாவது இடை வந்து மெல்லிசாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவீர்கள்.
உண்டி சுருங்குதல், பெண்டிட் கலகு என்றும் சொல்லுவார்கள். அது வந்து எங்களுடைய மாரடைப்பு வருவதற்கும் அதை குறைப்பதற்கும் முக்கிய காரணியாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய இடையை சிறிதாக வைத்திருந்தால்,
அதாவது பெண்களுக்கு ஆபத்தில் இருந்து காத்துக் கொள்வதற்கு இடையுடன் இடையையும் அவர்கள் சிறிதாக
வைத்திருக்க வேண்டும்.
அடுத்ததாக சொல்லுங்கள், இந்த மாரடைப்பு வருவதற்குரிய அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதாவது மாரடைப்பு வரப்போவது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு எப்படியான சமிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்?
முதலில் சொன்னது போன்று சில பொதுவான அறிகுறிகள் இருந்தாலும் சில வித்தியாசமான அறிகுறிகள் பெண்களுக்கு. களைப்பு முதலாவதாக, 70% பெண்களுக்கு மாரடைப்பு வரப்போவதற்கு அந்த குறிப்பிட்ட சில காலங்களில் அவர்கள் மிகவும் களைப்பாக காணப்படுவார்கள். வேலைகளை செய்ய முடியாமல் இந்த நேரமும் சோர்ந்து இருப்பார்கள். இரண்டாவது, தூங்க முடியாத தன்மை, இன்சோம்னியா என்று சொல்லுவார்கள். மிகவும் களைத்திருந்தாலும் ஆனால் அவர்களுக்கு நித்திரை கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். கவலை மற்றும் மன அழுத்தம் இருக்கும், அவர்கள் ஸ்ட்ரெஸ் ஆன நிலையில் இருப்பார்கள். முக்கியமாக மன அழுத்தம் ஒரு மாரடைப்பு வருவதற்குரிய காரணமாக இருந்தாலும் அதுவும் ஒரு அறிகுறியாகவும் இருக்கிறது. அடுத்ததாக, சமிபாடு இல்லாத தன்மை இருக்கும் அவர்களுக்கு, வயிற்று வலி, குமட்டல் போன்ற அறிகுறிகள் இருக்கும். அடுத்தது வந்து முக்கியமாக மூச்சு திணறல், ஷார்ட் ஆஃப் பிரெத் என்று சொல்லுவார்கள். அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகவும் பொதுவான அறிகுறி. மாடிப்படிகளில் ஏறும் பொழுதும் தினசரி இன்னும் அவர்களுடைய அன்றாட வேலைகளை செய்யும் பொழுதும் அவர்களுக்கு மூச்சு எடுத்து விடுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக காணப்படுவார்கள். அதைவிட வியர்வை, இது ஒரு வித்தியாசமான ஈரமான வியர்வையாக இருக்கும். பொதுவாக இந்த வியர்வை வந்து நீங்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்த பின்பு வர்ற வியர்வையாகவோ அல்லது நீங்கள் அதிக சூடான சூழலில் இருக்கும் பொழுது வரும் வியர்வையாகவோ இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு விதமான நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது வியர்க்கும் அந்த விதமான வியர்வையாக இருக்கும். அவர்களுக்கு நெஞ்சு நோய் வந்து முக்கியமாக இடது பக்கத்தில் அல்லாமல் எந்த பகுதியிலும் நோய் வரும். அதே நேரம் அவர்களுடைய தாடை, கழுத்து, காது, தோள்பட்டை, முதுகு பக்கங்களிலும் அவர்களுடைய நெஞ்சுவலி உருவாகும். நாட் ஓன்லி ஆன் த செஸ்ட் லெஃப்ட் சைட், இட் கேன் பி எனிவேர் ஆன் த செஸ்ட். இதனால் நீங்கள் இந்த இப்படியான அறிகுறிகள் இருக்கும் பொழுது இதை நீங்கள் வேறு விதமான வருத்தங்களாக எடுத்து சாதாரணமாக அதை கவனிக்காமல் இருக்காமல் உடனடியாக உங்கள் மருத்துவரிடம் சென்று இந்த விதமான அறிகுறிகள் இருக்கின்றன என்று சொல்லி அதுக்குரிய உடனடியான இன்வெஸ்டிகேஷன்ஸ்களை செய்து வருமுன் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த இருதய மாரடைப்பு வியாதியை உடனடியாக மருத்துவரிடம் போக வேண்டும். அதை சாதாரணமான ஒரு சமிபாடு இல்லாத தன்மையாகவோ அல்லது சாதாரண வியர்வையாகவோ அதை இக்னோர் பண்ணாமல் அதை நீங்கள் உடனடியாக மருத்துவரிடம் போய் அதை அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பது நல்லது.
நல்லது டாக்டர் சிவகௌரி. அடுத்ததாக இந்த மாரடைப்பு குறிப்பாக பெண்களுக்கு வராமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும்?
இதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ரூல்ஸ் ஆஃப் லிவிங் என்று. ஆபத்தான காரணிகளை இல்லாமல் பண்ணுவதற்கு நான் முதலில் சொன்னது போல இந்த அதிகமாக இரத்த அழுத்தம் இருக்கிறது, அதிக கொழுப்பு சத்து அண்ட் டயபெட்டிஸ், இதுகளை நாங்கள் நிறுத்துவதற்கு முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய எடையை சரியான அளவில் வைத்துக் கொள்ளுவது, இடுப்பு சுற்றளவை சரியான அளவில் வைத்துக் கொள்ளுவது, சாப்பாட்டில் சச்சுரேட்டட் ஃபேட் என்று சொல்லுவார்கள். உதாரணமாக இந்த சச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும் சாப்பாடுகள் கிரீம், பட்டர், சீஸ், அதுகளை பாவித்து செய்யும் பாயிஸ் பேஸ்ட்ரீஸ், கேக், பிஸ்கிட்ஸ் அண்ட் க்ரொசைன்ஸ், இந்த சாப்பாடுகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும். வாரத்தில் ஒரு முறை எடுத்தால் காணும். அடுத்ததாக உப்பை அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவான முறையில் உப்பை எடுக்க வேண்டும். ஒழுங்கான முறையில் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் முக்கியமானது. ஒரு அரை மணித்தி ஆலங்கள் சாதாரணமாக நடப்பது ஒரு கிழமையில் 4 நாட்கள் நடந்தாலே போதுமானது. ரிலாக்ஸேஷன், தட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், மன அழுத்தம் என்று கதைத்தேன் முதலில், அது முக்கியமாக அதை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு ஏதாவது நாங்கள் மெடிடேஷன், யோகா போன்ற பயிற்சிகளை செய்து எங்களோட மன அழுத்தத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த மன அழுத்தம் இருப்பது இன்னொரு முறையில் சொல்லுகிறார்கள் எங்களுடைய ஈரலிலிருந்து கொழுப்பை உருவாக்குறதுக்கும் அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் அதை குறைப்பதற்கு மெடிடேஷன், யோகாசனம் அதுகளை செய்து மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும்.
நல்லது டாக்டர் சிவகௌரி, எமது நேயர்களுக்காக இந்த விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி பிரபா, நல்லொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீர்கள். வித் மை பிளஷர். நன்றி, வணக்கம்.